ஒருத்தருடைய எல்லா கடமைகளுமே வந்து யூஸ்லெஸ் வேஸ்ட் ஆஃப் லேபர் ரொம்ப 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 கடினமாக ஏற்கனவே கடினமான விஷயம். எல்லாரும் வந்து இங்கே கடமை தான் உழைச்சிருக்காங்க. நான் டீச்சர் ஆகணும், நான் அமெரிக்கா போகணும், நான் வந்து மெடிக்கல் போகணும், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் உழைச்சிருக்கோம். ஆனால் அவங்க சொல்கிற அதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், யூஸ்லெஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். எப்படி எதுக்கு முடியும், உங்களால் எதுக்கு முடியாது, அதாவது கொஸ்டின் இருக்கா?
அப்படி செஞ்சால் பௌதிக கடமைகள் வந்து பௌதிக சர்வை பண்ணலாம். இப்போ கடமைகள் தேடி இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கட்டே பௌதிகத்தை சர்வ் பண்ண முடியாது. சர்வ் பண்ணுறதுக்கு பௌதிகத்தில் படிச்சதுக்கு மணி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாலும் படித்து வேலை பார்த்தாலும் சர்வ் பண்ண முடியாது. டிகிரியில் எப்படி படித்து வேலை பார்த்தோம், படித்து வேலை பார்த்தாலும் பௌதிகத்தை சர்வ் பண்ண முடியும். சரி, கடமைகள் அதாவது இப்போ பேசிக்காக படித்து வேலை பார்த்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் தான் சர்வ் பண்ண முடியும், இப்படி ஏற்றுக்க முடியுது.
ஸோ Shankar's question, so only if I study, he is studying computer science, so I am studying computer science now, so only if I study well and I get a job, then only I can survive. So without survival, you know, how can I go over it, because it says waste, useless waste of time.
Yes.
So but I need to study and then only I can survive. How will I survive?
That's correct. This question is answered in two verses from now.
இந்த கேள்வியோட பதில் வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோகம் தள்ளி இருக்கு.
So don't forget your question and it will be answered day after tomorrow.
So இந்த கேள்வி மறந்தால நாளை மறுநாள் இந்த கேள்வி பதில் கிடைக்கும்.
Okay. Anything else?
வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா?
Otherwise we'll go on to text.
கேளு.
சைக்ஷ்ணத்ரி
வந்தோம்.
இஸ்
சானி ஹரேகிருஷ்ணா அண்ட் பக்தி யோகா இஸ் த ஒன்லி வே ஆஃப் process to avoid birth and death in all the human beings in the world.
Is chanting Hare Krishna the only way?
Mantra and Bhakti Yoga is the only way to avoid birth and death for all the human beings in the world. What do you think?
Translate the question.
So, Hare Krishna Mantra Jamantra Mattunda இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளை விடுவிக்குமா? எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் இது ஒன்றுதான் வழியா?
We've been describing mainly that karma is not worth very much unless it brings us to this liberated platform.
நாம ஏற்கனவே வந்து இதை பற்றி நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கர்மா வந்து நம்மளை வந்து இந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்தாத வரைக்கும் அது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு பேசிகிட்டு
இருக்கோம். We've also been discussing that the liberated platform is valuable only because it is the basis of bhakti.
நாம் ஏற்கனவே வந்து பேசிகிட்டு இருந்தோம், முக்தி அடைந்த நிலை அந்த நிலை தான் வந்து பக்தியுடைய ஆரம்ப நிலை.
Because only bhakti is our eternal constitutional function.
ஏனா பக்தி துண்டு அப்படிங்கறத தான் வந்து இந்த ஆத்மாவுடைய நித்தியமான நம்மளுடைய இயற்கையான சூழ்நிலை இருக்கக்கூடிய நம்மளுடைய செயல்.
Having said that, I will answer your question.
இதை சொன்னதுக்கு அப்புறம் உங்க கேள்வி பதில் சொல்றேன்.
There are many ways to be liberated from birth and death.
பல வழிகள் இருக்கு இந்த பிறப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு.
But you may be doubtful now about how much those results are worth.
So நீ வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், அந்த முக்தி அடைஞ்சு நமக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு வந்து யோசிக்க முடியும்.
Because liberation without bhakti is necessarily impersonal.
So பக்தி அல்லாத முக்தி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அருவமானது.
And how much are we satisfied by impersonal existence?
So எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அருவத்துல வந்து நம்ம எவ்வளவு தூரம் திருப்தி அடைவோம்?
Suppose your husband comes home at the end of the day and he's turned into an impersonal light, how much will you be able to enjoy?
So yes, parunga unga veetukar vandu velai vittu vara mudinja saandu vandavona oru aruvamum maarirar appo endha varu neenga vandu adu anubhavipinga.
Suppose your children turn into impersonal lights.
So ungalaoda kondai vandu apdi aruvamana oliya maariranga appo neenga endha varu ungalukku thirthiya iruma.
So do you need to ask whether you should turn into him in impersonal light?
So நீங்க இத கேக்காத செய்யணும். நாம வந்து 60 ஒளி ஆயிட்டோம்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கு அர்த்தம் இல்ல.
My point is this, we seek to fulfill ourselves emotionally.
So நான் வந்து என்னோட சொல்லணும்னு கருது என்னன்னா, நாம வந்து ஒரு உணர்வு ரீதியான விஷயத்தை நம்ம தேடிடுவோம்.
We also seek to remain active.
நாம வந்து எப்பவுமே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம்.
We seek to engage our senses.
நாம நம்மளுடைய புறங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம்.
And we want to accomplish things.
நாம வந்து சிலவற்றை சாதிக்கணும் நினைச்சிருக்கோம்.
In other words, we have desires.
இன்ன சொல்ல போனா நம்மளுக்கு ஆசை இருக்கு.
And there's nothing wrong with that.
அந்த ஆசை இருந்தாலும் தப்பு இல்ல.
But in in any kind of liberation outside of bhakti, there's no scope for any of it.
So bhakti allada muktiya vandu ipo nama sonna ella indha vishayangalukku vandu oru vidhamana vali kedaiyadhu.
The only transcendental process that accommodates the full scope of human nature is bhakti.
So ore oru vali murai adu bhakti thondu vali murai dhaan vandu indha manidanudaiya indha ella vidhamana thevaiyum poorthi panni andha aathmavai thirthi pannukudi.
In Bhagavad Gita, Krishna is very good at public relations.
So Bhagavad Gita vandu Krishna vandu poduva podumakkalukku vandu eppadi vandu nama vandu thodarbu kollanumnu solrar.
Arjuna asks Krishna, which is better, the person who worships you in, as the impersonal absolute, or the person who is a devotee worshiping you with, personally with great faith?
So Arjuna vandu Krishna kekkara, yaar vandu serandhu aruvamana oliye kumbravara alladhu
And Krishna is very tactful about answering this.
So Krishna vandu adhu solradhu illa adhu badhilikkum vandu oru avare theerchi kaamikkirar.
And his immediate answer is that the best person is the one who is worshiping me personally.
Avare udaniyana badhil enna yaar enna vandu bhakti kondu panni ennaye valipadranga avan da sirnanga.
But just to give the devil his due, I don't know how you say this in Tamil. just to encourage those who are not willing to perform bhakti, he also says, oh, the others also they can do, but it's difficult.
Satanu avanu vedigira kurukumudu adha vandu yaar vandu virumbalayo. So yaar vandu bhagavana kumbra virumbalayo ana avangalukku vandu oru vaayppu irukka solra avanum padipadiya vandu nam serlam appdi solra.
Here's another example that's even better. When everything is too much, we just want to escape.
So ellame romba kashtama irumbodhu namak indha thappu
vendum. Those who have the assets, sometimes they think, I'm just going to get into an airplane and fly away somewhere.
Yaarla romba adhiga sathirukku avanga na vandu airplane eri engaya poguren parandu poguren.
And that's very nice in the beginning.
Adhu vandu aarambathula nalla dhaan irukum.
But if you're informed that you cannot land again, then it's a problem.
So onnu vandu seidhi varudhu neenga vandu enna flight vandu kaya irukka mudiyadhu appo dhaan avanga problem aarambikku.
So this is what liberation without Krishna consciousness is like. You can't be happy that way.
So idhu dhaan vandu bhakti allada mukti avanga prachana enna kandipa namala thirthi irukka sandosham irukka mudiyadhu.
So to answer, the simple answer to your question is that yes, there are other ways to become liberated from the cycle of birth and death, but the question is, do you really want them?
So elumey ungala kelvi padukonna aama nare valiyil irukku mukti irukku ana unmaiye adu ungala thevaiya neenga mudivu pidinga.
Okay, anything else? All right, we should go on to the next verse. This is text number
9.
Dhanamasya hi apavargasya
dharmasya hi apavargasya
narthho tayopakalpate
narthho tayopakalpate
narthasya dharmai kantasya
narthasya dharmai kantasya
kamo labhaya hi smritah
kamo labhaya hi smritah.
Read the translation.
Ellavitha udyoga idupadum nichayamaga mudivana muktikkaga ullana. அவை ஜன லாபத்துக்காக செய்யப்படவே கூடாது. மேலும் முனிவர்களின் கருத்துப்படி முடிவான உத்தியோக தொண்டில் ஈடுபட்டிருப்பவர் புலமின்பத்தை வளர்ப்பதற்காக ஜட லாபத்தை பயன்படுத்தவே கூடாது. பகவானின் தூய பக்தி தொண்டை பின்தொடர்ந்து பூரண அறிவும் பௌதீக துறவும் வருகின்றன என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஆனால் மதம் உட்பட எல்லா தர்மங்களும் ஜட லாபத்துக்காகவே செய்யப்படுகின்றன என்றெண்ணும் மற்றவர்களும் உள்ளனர். சமய அனுஷ்டானத்தினால் பௌதீக லாபம் கிடைக்கிறது. உலக மக்கள் அனைவரும் இந்த லாபத்தினால் கவரப்பட்டுள்ளனர். சமயப்பற்று உள்ளவர்கள் என்று கூறப்படும் அத்தகைய மனிதர்கள் ஏன் பௌதிக லாபத்தால் கவரப்படுகின்றனர்? ஏனெனில் பௌதிக லாபம் புலன் இன்பத்தை திருப்திப்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவுகின்றது. உத்தியோக ஈடுபாடுகள் எனப்படும் இது பொய்யான மதப்பற்றையும் தன் அடங்கிக் கொண்டுள்ளது. இந்த மதப்பற்று பௌதிக லாபத்தையும் பௌதிக லாபம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. தொழிலில் முழுமையாக ஆழ்ந்துள்ள எல்லா வகையான மனிதர்களுக்கும் புலனின்பமே நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்ப்புக்கும் இப்பதத்தில் உள்ள சூத கோஸ்வாமியின் தீர்ப்புக்கும் ஏற்ப இவ்வழி பயனற்றதாகும். பௌதிக லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒருவன் எந்த உத்தியோகத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமின்றி பௌதிக லாபத்தை புலன் இன்பத்திற்காக பயன்படுத்தவும் கூடாது. எவ்வாறு பௌதிக லாபம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது.
This is another very important verse, of course. They're all very important verses. As Srila Prabhupada concludes in his purport, Srila Vishwanath Chakravarti is stating that this verse shows us that dharma is not just meant for artha and kama.
So, Vishwanath Chakravarti is saying that Srila Prabhupada is saying that dharma is not just meant for artha and kama.
Those who have been listening carefully already know that Vishwanath Chakravarti Thakur has described dharma relative to the different classes of people, whether one is a karmi, a jnani, a yogi, or a devotee.
So,
the transcendentalists, that is to say the jnanis, the yogis, and the devotees, they are called apavargya.
So,
what does apavargya mean?
Apavargya na enna artham?
Pavarga.
Pavarga.
I think you also have in Tamil, no? Pa-pa-ba-pa-ma. Do you have all of them in Tamil?
Pavargya, is there.
Okay, so you have all five?
Yeah.
Okay. At least in Sanskrit we have the alphabet, each line of the alphabet, so there's also pa varga.
Pa varga. And the Sanskrit one is pa, pa, ba, ba, ma.
Yes. So acharyas have explained that these mean five things.
So acharyas have explained that these mean five things.
Pa stands for parishram.
Pa vandu parishram abin solapadudhu.
In the last verse we've heard about shrama.
Namu pona shrama paatham shrama.
Shrama means? Difficulty, but mainly hard work. It's a little different than difficulty almost. Working hard.
Working hard.
A person cannot even sustain the body without work.
So ஒருத்தர் வந்து தன்னை உடம்ப கூட வேலை பார்க்காம வந்து இந்த உடம்ப கூட பார்க்க முடியாது.
Everybody has something to do.
எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை செய்யணும்.
The husband has to go to work. Wife has to keep the home nicely, children nourished.
So, manai vandu veetla vandu veeda kudumbala nalladhiya paadhaanga kuzhangala vandu nalladhiya avanga oodasthana kudutha avanga valagalum veeda nalladhiya sudhumana vekkalum.
Students have to go to school.
So, manavargal vandu padivudhukku ponum.
Everyone has to perform their swadharma.
So, ellarum avanga swadharmathai kattanga.
Otherwise you cannot maintain nicely.
So, appadi illa ungala vandu
So that's called shrama. Work. And if we only do that work, then all we get as a result is the work itself. So the work should be for some higher purpose, that is bhakti. We've been describing this. But in the material world only, we are concerned with work for the purpose of artha and kama. Therefore, parishram, hard work. Pari means all around, you have to work.
So pari abina நீ எங்க போனாலும் எங்க எந்த இடத்துல எங்க போனாலும் நீ உழைச்சாகணும்.
And you know you have to work hard.
உங்களுக்கு நல்லா தெரியும் நாம வந்து கடினமா உழைச்சாகணும்.
How hard?
எவ்வளவு கடினமா?
That's the next.
அதான்
pa. What does pa stand for? Pena. You're like a horse, you're foaming at the mouth. That's how hard you're working.
இந்த குதிரை வந்து ரொம்ப கடினமா உழைக்குது. அது உழைச்சு உழைச்சுனால வாயுக்கு நோர தள்ளுது. சோ அந்த அளவுக்கு நம்ம கடினமா உழைக்கணும்.
It used to be that when you come to Mathura, you get out of the train station and you have to take a tanga to Vrindavan.
ஸோ நீங்கள் மதுரா போனீங்கன்னா மதுராலேருந்து விருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு குதிரை வண்டி இருக்கும் அந்த குதிரை வண்டி வந்து விருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு
போகும் What do you call tanga here?
குதிரை வண்டி
Okay. So it's drawn by a horse and the horse in the hot sun the horse is getting very thirsty.
ஸோ அந்த நல்ல கடுமையான வெயில் இருக்கும்போது அந்த குதிரை வந்து ரொம்ப தாகம் எடுக்குது.
And the foam is coming out of the horse's mouth.
சோ அந்த நுரை வந்து குதிரை வாயில இருந்து வெளியே தெரியுது.
You they have to stop halfway to let the horse drink water.
சோ அந்த பாதி வழியில நிப்பாட்டி குதிரை தண்ணி குடிக்கும்.
Otherwise he will rebel.
So
this is what we are like.
So அதே மாதிரி தான் நாமும்.
We're working so hard and sometimes we also rebel.
நாம ரொம்ப கடினமா உழைக்கிறோம். சில சமயம் நாமளும் வந்து ஆறா பண்ணுவோம்.
Pa, pa, then what's next? Ba. What is ba saying for?
Parishanam, kena.
Bayam.
Not bhaya. No, Prabhupada says byartha.
Ah, byartha.
But that only works in Bengali. So I don't know in Sanskrit. Anyway, it's all for naught. This is the point. All the work is for nothing because you can gain nothing from it.
It's not just
like
I told her also.
Sama eva hi kevalam. This is the idea. Yeah, that's what he says, but it doesn't work in Sanskrit. Oh, it only works in Bengali because of the uchcharana.
Uh-huh.
Anyway.
Yeah, we just studied that.
Okay. Anyway, let it be. But because it's a waste of time, it's all for nothing, because at any minute you can lose everything.
Yena ivlo kadikkapatta varuchu ella irukkunalo evlo ungalukku kadachalum kadasila namu ellathigalum thogupoyi
nalani dalagata jalamati taralam tad vad jeevatam atishaya chapala. This life is like a drop of water on a lotus leaf, zip, gone.
Tamara ilamela irukku thanni vare eppanalum inga thondalam.
Therefore bha. Bha means bhaya, we're afraid. We know we can lose anything at any time, but we don't know what we're losing next.
So namakku nallave theriyum eppa vena edha vena nama elapum theriyum ana eppa edha elapum theriyadhu adha bhayam.
Last November several people found out the hard way that you can lose all your money overnight.
So pona November la யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரே நாட்டுல எல்லா பணமும் போச்சு, அவங்களோட எல்லா பணமும் போச்சு.
Now they're making them into garlands.
அவங்களுக்கு வந்து அத மாலை பண்ணி போடுறாங்க பணத்தை.
What to do? So this is called bhaya. We don't know what we're going to lose next.
So இதுதான் பயம். நம்ம அடுத்தப்ப என்ன இழக்க போறோம்னு நமக்கு தெரியாது.
You can lose your money.
So உங்களுடைய பணத்தை இழக்கலாம்.
You can lose a beloved family person.
உங்களுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு உண்மையான உங்களுடைய குடும்பத்துல நபரை இழக்கலாம்.
You can lose your mind.
உங்களுடைய மனதை இழக்கலாம்.
You can lose your sight.
உங்களுடைய பார்வை இழக்கலாம்.
Or a limb.
அல்லது உங்களுடைய உடம்பு உடல் உறுப்பு ஒரு உறுப்பு.
Just consider.
யோசி பாருங்க.
Which is worse?
எது ரொம்ப மோசமானது?
Therefore we're afraid. Bhaya.
அதனால நம்ம வந்து பயப்படுறோம்.
So if you can tolerate pa pa ba bha, then what do you get at the end? Ma, maranam.
எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், கஷ்டப்பட்டு உழைப்பேன், நுரதனாலும் உழைப்பேன், எனக்கு வந்து எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பயம் கிடையாது, நீ எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டாலும்
So you work hard, you work so hard, it's all very tenuous, and therefore you're afraid, and ultimately you do lose everything.
So ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, எல்லாம் தெரியும், கடைசியில் ரொம்ப கடினமானதும் தெரியும், இருந்தாலும் முயற்சி பண்ணி உழைக்கிறீங்க, ஆனா கடைசியில எல்லாமே நம்ம இருக்கும்.
Anyone on the path of Pravritti Marg has to go through this.
யாரெல்லாம் இந்த பிரவிருத்தி மார்க் இருக்காங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பா இந்த
Therefore the transcendentalists are not on the path of pavarga, they're called apavargiya.
அதனாலதான் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து இந்த வழியில போக மாட்டாங்க, அவங்க வந்து ஆபவர்கியா, அதனால வந்து இந்த போகாம அவங்க வந்து வெளியே வராங்க, அதனாலதான் அப்பவர்கியா.
So this verse tells us what should be the goal of the person who is on this transcendental path.
So இந்த ஸ்லோகம் வந்து ஆன்மீக பாதையிலுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லுது, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுது.
There are two things. First of all, any material gain is not meant for sense gratification.
ரெண்டு விஷயம், முதல்ல எந்த ஒரு பௌதிக லாபமும் புறநின்பதற்காக அல்ல.
And another thing is that sense the material gain alone should not be one's goal.
சோ ரெண்டாவது என்னன்னா இந்த பௌதிக லாபம் மட்டுமே ஒருத்தருடைய நோக்கம் கிடையாது.
So the person who is in transcendental consciousness, he may get something material that we all do. It's written on our forehead.
ஆன்மீக பாதையில் இருக்கிற கூட அவருக்கு வந்து இருக்கு சில சமயங்கள் வந்து பௌதிக லாபம் கிடைக்கலாம்.
Without even trying, sometimes people get what they call a windfall, a great profit out of nowhere, it seems.
So அவங்க வந்து முயற்சி செய்யாம இருக்கும்போது கூட ஆன்மீகவாதிகள் சில சமயம் வந்து ஒரு பௌதிக லாபம், அதாவது திடீர்னு வந்து எங்கிருந்தோ வரும்போது ஒரு லாபம் கிடைக்கலாம்.
Likhitamapi lalate pranchitam kaha samartha. Who can, whatever is going to happen is going to happen.
So எப்படி வந்து தலையெழுத்து யார் மாத்தம் நேரம் தலையெழுத்து இருக்கு, அதனால நமக்கு என்ன எதிர்ப்பு கிடைக்குமோ அது கிடைக்கும்.
Sometimes without even trying we get it, but not use it for.
Sorry?
Without even trying we are getting the gain.
Yes.
But how to use it or what to use it?
Yeah, so the question is then, what do we do with material gain when we get it?
So if we are in the body, we are going to get it, but what do we do with material gain?
You can invest it in one of two places.
நீங்க ரெண்டு இடத்துல நீங்க வந்து இத வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்.
You can invest it into artha and kama.
நீங்க அர்த்தம் அல்லது காமத்துல வந்து இத வந்து ஈடுபடலாம்.
Or you can invest it in bhakti.
அல்லது பக்தியில ஈடுபடலாம்.
You see? So somebody gives you some money, what are you going to do with it?
யாரா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, என்ன பண்ண போறீங்க?
You can put it in the hundi at the temple. or you can put it in your own bank account.
அது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல போடலாம்.
Tell them that they should give the Hare Krishna charitable trust.
There will be a lot of programs.
Okay. He said... he says, I don't say, he said, you should put in Hare Krishna charitable trust.
Hare Krishna. No, you can spend for Krishna conscious activity.
No, actually, think about it. He went to America, he had so much gain, what is he doing now? He's giving to all of you. He's given his whole life for this purpose. He could be still in America making so much money, and that money is transcendental to Modi. But he's here. You see? You're not going to translate that. Anyway, those of you who know some English, you get the idea. Okay, so... kamo labhaya hi smritaha. It's not just meant for sense gratification, it has to be reinvested in the process of devotional service.
So apdi bhaudhi labham vandalum adha vandu nam vandu puranathil eduvadhaalum adha vandu nam vandu bhakti krishna bhakti kondu eduvadhaalum.
This is just economics.
Idhu vandu spiritual
economics. Spiritual economics.
Idhu vandu aanmeeya poruliyal.
You get some capital, you invest your capital, you realize a profit, you take the profit, you reinvest in the same process. So the take home message here is twofold. Number one, material gain is not just meant for sense gratification.
So இரண்டு விஷயங்களை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கணும். என்னன்னா, ஒன்னு
and the second thing is that those who are on the transcendental path, they also should not be interested in sense gratification.
So yaar aanmeeya paathirukkaango avangalum vandu indha bodhi lavathukaga nee vandu ulachi koyakoodadhu.
We'll read more about this tomorrow, but our time is up now.
So naan paapom indha
nammal neram undu. Does anybody have any questions?
Kelvi.
Please tell me about your personal experience. What made you to become a devotee of Krishna? And how did you feel Krishna is the Supreme Personality of Godhead? And how did you understand and accept the teachings of Krishna and Bhagavad Gita?
This is a question I've answered any number of times.
So,
let me
translate.
Yeah, you translate the question.
எப்படி நீங்கள் வந்து கிருஷ்ண டிவோட்டி ஆனீங்க, எப்படி வந்து உங்களுக்கு வந்து கிருஷ்ணா முழுமையுன்னு எப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? So being a foreigner, how are you able to understand Bhagavad Gita and about Krishna?
I was a foreigner in my own land.
Na ennudaiya sonda edathiley na vandu oru
My whole life I was more attracted to Hinduism. I don't know what to say because maybe I'm special in that way. I've answered this question so many times, there's much that I can say about it. But I have to satisfy your question, so I'll sankshipta uttara. I was religious when I was young, and I lived very close to the temple, Hare Krishna temple in Los Angeles. Because of living so close, we received so many books. But I was too young to understand them, but I liked the pictures. Later when I became older and was able to think and read better, more advanced things, then I started to read the books also. I had read many books. And I had read many Bhagavad Gitas. But only Bhagavad Gita as it is made an impression on me. That means that there must be some potency in Bhagavad Gita as it is that is not there in other Bhagavad Gita editions. After a few decades, I can definitely say that I didn't understand anything about Bhagavad Gita. Even after reading so many editions of Bhagavad Gita. And now I know, I can see very clearly that the reason I didn't understand Bhagavad Gita is because the publishers of those editions also didn't understand Bhagavad Gita. Why? Because they weren't devotees. Throughout the Bhagavad Gita, Krishna says again and again and again, you can understand me through bhakti. How many times does he say it? It must be a dozen. But so many editions of Bhagavad Gita never made one person realize the goal of Bhagavad Gita. Many people, there are many ways to interpret Bhagavad Gita. But all of them agree that at the end of Bhagavad Gita, what is Arjuna going to do? He's going to fight. That means he's going to surrender to Krishna. And surrender means devotion. So the purpose of Bhagavad Gita is meant to make one a devotee. And yet so many editions never made even one person a devotee. But this edition made hundreds and thousands of people devotees. Africa, America, Europe, Australia, everywhere. So that means that the author is transparent via media. He's not trying to use Krishna's authority to fulfill his own purpose. He doesn't have any personal agenda to fulfill. He's not adding, he's not subtracting. Evam parampara praptam.
எல்லா பரம்பரையிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை அப்படி கொடுத்துருக்காரு.
This is the process that Krishna advises in 4th chapter.
So பகவத்கீதை 4th அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், இந்த பரம்பரையிலிருந்து வரக்கூடிய குணாதிரங்கள் அந்த விஷயத்தை நீ கேட்கணும்.
So reading Prabhupada's books I was at once convinced of their authenticity and their practicality, their the common sense arguments, very sweet style. It was overwhelming impression.
பிரபுபாதனுடைய புத்தகங்கள் வந்து நான் படித்து முடித்த உடனே உடனடியாக பிரபுபாத புத்தகம் படித்த உடனே நான் உடனடியாக முடிவு பண்ணிட்டேன், என்னது இந்த புத்தகங்கள் தான் வந்து எனக்கு தெளிவான அறிவு கொடுக்குது. ஏன்னா வந்து
They were, the books were very common sense.
They were
very practical. They were authoritative. They were very relishable. And they left no question unanswered. The nature of these books is that you have to respond to them.
கண்டிப்பா உங்களுடைய செயல்பாடுகள்
இருக்கும். It forces a decision.
இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வைக்கும்.
Here I'm confronted with something that I cannot defeat.
சோ இங்க நான் வந்து ஏதோ ஒரு இது போய் ஒரு ஆளுக்கு முரண்பாடு இருக்கு. என்னால வந்து அந்த முரண்பாடு வந்து தோக்கடிக்க முடியாது.
So what am I going to do about it?
நான் என்ன பண்ண போறேன்?
If one has some integrity, he has to surrender.
சோ அவனுக்கு உண்மையா கொஞ்சம் நேர்மையா இருந்தானா கண்டிப்பா சரண்டர்.
So we're trying to do that.
சோ அத நான் பண்ணிட்டேன்.
There's more, but that's enough. Okay, anything else? No questions?
No questions.
Okay, then we'll stop here.
Hare Krishna.
Thank you. Hare Krishna. All glories to Srila Prabhupada.